நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம் பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்தனர் அம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்தனர் அம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொர்வ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். அதே போல் மற்ற உலகளாவிய சங்கங்களில் வியாழக்கிழமை காலை பிரம்மமூர்த்த சத்சங்கங்களாக அமைகின்றது. இந்த சத்சங்கத்தில் வழமை போலவே பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்திலிருந்து நான் 3-4 பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரையிலிருந்து அதை கேளுங்கள். பலவிதமான ஆன்மீக விடயங்கள் உங்களுடைய சித்தத்துக்குள் வரும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 38, 39, 40, 41. இது இந்த பக்கங்களில் மிகவும் அருமையான உரையாடல் நீலகண்டன் அவர்களுக்கும் பாபாஜி அவர்களுக்கும் இடையே ஜோய் ராமையா அவர்களுக்கும் உண்டு. உள்வாங்கி பாருங்கள். நீலகண்டன் பாபாஜியின் சந்நிதியில் தம் வேலையை தொடங்கினார். அவர் எழுத ஆரம்பித்ததும் அவர் முன்னர் மான்தோளில் அமர்ந்திருந்தார் பாபாஜி. அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. நாம் உண்மையான அந்தராத்மா என்று எழுதிய போது புருவ நடுவில் ஓர் ஒளிப்பந்து தோன்றியது. அவர் திரும்பினார். குருநாதர் பிரத்யேக் ஆத்மா என்ற சொல்லை பரிந்துரைத்தார். மறுபடியும் ஒளி குறுக்கிட்டது. பாபாஜி விருத்தி என்ற சொல்லை பரிந்துரைத்தார். இந்த வழிநூல் முழுவதும் கருத்துக்களை வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்டது. அடுத்த நாள் நீலகண்டன் 3வது அத்தியாயத்தை எழுதி கொண்டிருந்தார். நன்று நன்று என்று பாபாஜியின் பாராட்டு குரல் அவருக்கு கேட்டது. கடிகாரம் 12 மணி அடித்தது. தெய்வீய இரகசியத்தின் வெளிப்பாடு என்ற நூலின் வெளியீட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை குறித்து பாபாஜி மகிழ்ச்சி அடைந்தார். பாபாஜி கேட்டார், உன்னுடைய அடுத்த பாதி தொடக்கத்தில் தயங்கினாய், ஆனால் இப்போது நன்றாக வேலை செய்கின்றாய். 4 காரணத்திற்காக உன்னை பயன்படுத்தினேன், ஆனால் அவன் ஒருத்தன்தான் சரியாக செய்திருக்கின்றான். எனவே 25 விழுக்காடு தான் வெற்று புத்தகத்தின் விலை, 5 ரூபாய் என வைக்கலாம் என்றார். நீலகண்டன் குறுக்கிட்டார், ஆனால் இந்த விலை அதிகமில்லையா என்று பாபாஜியை கேட்டார். அதற்கு பாபாஜி, அப்போது நீ விரும்பியபடி விலையை மாற்றலாம். ஒரு படம் மட்டும் வெளியிட்டால் போதும். அடுத்த படி பதிப்பில் தன்னுடைய சீடர்கள் தங்கள் படங்களை வெளியிடுமாறு கூறுவர் என்று சொன்னார். குருநாதரின் பேச்சில் வெற்றியும் சோகமும் கலந்திருந்தது. சத்குருவின் மகிழ்ச்சியான நிலையை பார்த்து எழுத்தாளர் ஆச்சரியமாக ஒரு கேள்வியை கேட்டார். குருதேவா, நேற்று காலை விழித்திருக்கும் போதே எனக்கு ஒரு கனவு, அதில் ஓர் கூறல். அந்த நூலின் அடுத்த பதிப்பு என் மரணத்திற்கு பின்தான் நிகழும் என்று கூறியது என்று கேட்டார். பாபாஜி சொன்னார், ஆம், என்ன செய்வது, உன் உடல் உன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு என் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஆனால் சரியாக கவனிக்கவில்லையானால் அது மோசமாகின்றது. உன் குழந்தைகள் மயங்கி விடுவார்கள் என்று நீ அடிக்கடி நினைக்கின்றாய் என்று பாபாஜி சொன்னார். நீலகண்டன், இது என் பலவீனம், இதை வெற்றி கொள்ள நீங்கள்தான் போதுமான அளவு வலிமையை தர வேண்டும், நான் என்ன செய்வது என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, நான் செய்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் நான் என்பதில்தான் அழுத்தம் கொடுக்கின்றார்கள். சரி சரி, எழுது. மூன்றாவது அத்தியாயம் முற்று பெற்றது. நாலாவது அத்தியாயம் சுவாமி ராமதீத்தரை பற்றி ஒன்று ஓர் அரிய குறிப்பை கொடுத்தார் சத்குரு. நீலகண்டன், எனக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாதே. ஓம், தன் விரலை உயர்த்தி மௌனமாக மறைந்து விட்டார் பாபாஜி. பாபாஜி சீக்கிரமே அடுத்த நாள் வந்து ராமதீத்தரை பற்றி சில குறிப்புகள் கொடுத்தார். 1873 பஞ்சாபில் முரளிவாலா என்ற இடத்தில் ஓர் ஏழை அந்தனர் குடும்பத்தில் ராமதீத்தர் பிறந்தார். அவர் வெட்கம் மிகுந்து விளங்கினார். இலக்கியம், தத்துவம் ஆகியவற்றில் அவருக்கு அபார புலமை இருந்தது. 22 வயதில் கணிதத்தில் எம்ஏ பட்டம் பெற்றார். 4 பேராசிரியராக பணிபுரிந்தார். 1899 துறவியானார். அவர் ஆன்மீக ஆற்றல் மிக்கவர், கருணை உள்ளம் கொண்டவர், சுய சிந்தனை கொண்டவர், மிகுந்த அறிவாளி. வாழ்க்கையில் உண்மையை உணர்ந்து சிந்தனை புலப்பாட்டிற்கு அடிப்படை நாட்டினார். உரையாற்றும் போதே ஆழ்ந்த சமாதி நிலைக்கு சென்று மௌனமாக கண்ணை மூடி கண்ணீரோடு சிறிது நேரம் இருப்பார். அவர் இதயத்தில் இருந்து வெளிப்பட்ட ஒளி விளக்கு நெருப்பு அவரை சுடாது, கத்தி அவரை வெட்டாது. அவர் எங்கு சென்றாலும் எல்லோரையும் நண்பராக்கிக் கொள்வார். அவர்களால் இவர் இணக்கத்தை மறக்கவே முடியாது. அவர் வடமொழியை நன்கு கற்றவர். ரிஷிகேஷ் அருகில் வியாச ஆச்சிரமத்தில் வசித்தார். கங்கையில் குளிக்கும் போது அதில் மூழ்கி இறந்து போனார். ஹரித்தவார் என்ற இடத்தின் அருகே வேத இலக்கியத்தின் அழகை பற்றி ஒரு நூலும், மனத்தின் செயல்பாடு குறித்து இன்னொரு நூலும் எழுத அவர் நினைத்தார். ஆனால் அவை இன்று அவர் ஆன்மாவில் இருக்கின்றன. இவற்றை வைத்துக்கொண்டு நீ எழுதலாம் என்று சொன்னார் சத்குரு. நீலகண்டன் 5 எழுதினார். பாபாஜி சொன்னார், எழுதுவதை நிறுத்து, இன்று போதும் உன் கால் வலிக்கின்றது. சிறிது நேர மௌனத்திற்கு பின் அவர் அக்குழுவில் உள்ள ஒருவரை இனி மௌனத்தை திங்கள் கிழமையிலிருந்து வியாழனுக்கு மாற்றும்படி கூறிவிட்டு மறைந்தார். பாபாஜி சந்நிதியில் நீலகண்டன் தம் தெய்வீக பணியை தொடர்ந்தார். அடுத்த நூலை பற்றி கேட்டபோது சிற்றுயிர் முழுதுமாக பேராற்றலோடு ஐக்கியமாதல் என்ற தொடரை பாபாஜியே பயன்படுத்தினார். கடிகாரம் 2 அடித்தது. 11 மேல் எழுதப்பட்டன. குழந்தையே, இன்றைக்கு போதும், இது போதும் என்றார் சத்குரு. நான் முன்னரே சொன்னதைப் போல் பக்கங்கள் 256 குறைந்தாலும் பரவாயில்லை, ஓய்வெடு என்றார். வீட்டுக்காரனுக்கு அதிகம் கொடுக்க வேண்டுமே என்று கவலைப்படாதே, நாளைக்கு ஒன்று நிகழும் என்று மறைந்து விட்டார். நீலகண்டன், அது என்ன குருதேவா, பதில் சொல்லாமலே ஆசீர்வதித்து விட்டு மறைந்தார் பாபாஜி. அடுத்த நாள் நள்ளிரவுக்கு 1 முன்னர் நீலகண்டன் சுறுசுறுப்பாக எழுதி கொண்டிருந்தார். 3 எழுதும் போது சாதாரணமாக திரும்பி அவர் தம் குருநாதர் கண்ணீரோடு இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். என்ன குருதேவா, நீங்களுமா அழுகின்றீர்கள், எதற்காக என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் ஆண் பிரிவு என் குழந்தையை எடுத்து சென்றுவிடும் போலிருக்கின்றது. சிறிது நேரம் கழித்து பாபா மகிழ்ச்சியடைந்து நீலகண்டனை தொடர்ந்து எழுதுமாறு பணித்தார். வேறு பக்கத்தை படி முடிக்கும் போது வாக்கியம் முற்றுப்பெறாத நிலையில் இருந்தது. இருப்பினும் பாபாஜி எழுதுவதை நிறுத்தும்படி அவருக்கு கட்டளையிட்டார். இது போதும், டாக்டரிடம் செல், செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு நீ ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு முன்னரே உனக்கு ஓய்வு தேவை என்று சொன்னார். அதற்கு நீலகண்டன் பாபாவின் கட்டளைக்கேற்ப அவர் அருகில் சென்றார். மேல்துணியை அவள் என்று கூறிய சத்குரு அவர் மார்பின் நடுவே தம் விரலால் தட்டி பின் கொஞ்சம் மேற்பகுதியிலும் இருபுறமும் மறுபடியும் தட்டினார். நீலகண்டன் சில மணி நேரம் தியானித்தார். கால்வலியின் காரணமாக தூக்கம் வரவில்லை. விடியற்காலையில் அந்த வினோத குரல் மீண்டும் மறுபடியும் கேட்டது. உன் குழந்தைகளை காப்பாற்ற இன்னொரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வாயா என்று கேட்டது. அதற்கு நீலகண்டன் கேட்டார், நீ யார் என்று. பதிலேதும் இல்லை. உரையாடல் முடிந்தது. இரவு 10:30 மணிக்கு நீலகண்டன் தம் மேசையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார். ஒளிக்காட்சியில் பாபாஜி தோன்றினார். குழந்தாய், நீ அந்த குரலிடம் உனக்கு பின் நூலை வெளியிடுமாறு வலியுறுத்துகிறாயா? அதற்கு நீலகண்டன், பாபாஜியின் குரலை தவிர எந்த குரலை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. இரண்டு நூல்களுமே நான் இறந்த பின்னர் வெளியானாலும் நான் கவலைப்படவில்லை. ஆனால் உங்கள் சொல் ஒருபோதும் பொய்க்காது. நாம் இருவரும் இணைந்து 3 ஆண்டுகள் உழைத்தால் உங்கள் அருப்பணி நன்றாகவே நிறைவேறும் என்று சொன்னதில்லையா நீங்கள்? பின்னர் அது எப்படி தவறாக போகும்? அதை சொல்லிவிட்டு நடுக்கத்தால் கீழே விழ இருந்தார் நீலகண்டன். உடனே குருநாதர் அவரை பார்த்து தழுவிக்கொண்டார். தலையின் நடுவில் முத்தம் கொடுத்து கண்ணீரை துடைத்து, சிவன் மார்க்கண்டேயருக்கு 17 வயதை தரவில்லை என்றும் 16 என்றுதான் அருளினார். அதேபோல் உனக்கும் எப்போதும் 51 வயதுதான். இப்போது எழுது. சிவானந்தரை பற்றி எழுதி முடிந்த பின் அரவிந்தரை எடுத்துக்கொள் என்று சொன்னார். அவர் 12 பக்கங்கள் எழுதினார். 2 மணிக்கு பாபாஜி தோன்றினார். போதும் குழந்தாய், காலையில் 9 மணிக்கு டாக்டர் வந்து இதயத்திற்கு என சிறப்பு ஊசி போடுவார். மருத்துவமனையில் மேலும் சில ஊசிகளுக்கும் ஏற்பாடு செய்வார். ஒன்றும் பயப்பட வேண்டாம். உனக்கு என்றும் 51 வயதுதான். காலை 9:30 மணியிலிருந்து மாலை 3 மணி வரையும் அரசினர் பொது மருத்துவமனையில் ஊசி போட்ட பிறகு நீலகண்டன் உணர்வற்று கிடந்தார். பின்னர் சாந்தோமில் குளுத்தியானத்தில் கலந்து கொள்ள நெடுந்தூரம் நடந்தார். பாபாஜியின் குழுவில் அதிர்வை பெற விரல்களை தொட்டார். 11:00 மணிக்கு நெற்றியின் நடுவில் வழக்கம் போல் ஒளிப்பொறி. பாபாஜி கேட்ட சொன்னார், கிரியை, யோகம், சாதனை ஆகியவற்றிற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டாய். இனி எழுத விரும்புகின்றாய் என நினைக்கின்றேன். அதற்கு நீலகண்டன், ஆம் குருதேவா என்று சொன்னார். பாபாஜி, ஆனால் உனக்கும் உன் காலுக்கும் சோர்வை தரும். இருப்பினும் இடைவிடாது கிரியையை பற்றி தொடர்ந்து எழுது என்றார் நீலகண்டன். ஆனால் பாபாஜி, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் மிகுந்த துன்பம் கொடுக்கின்றேன் என்றார். அதற்கு பாபாஜி, எனக்கு நீ தொல்லை இல்லை. உன்னால் எனக்கு பெருமை. நீ முழுமையாக என்னிடம் சரணடைந்து விட்டாய். உன் வலிமையான எழுத்தையும் அறிவையும் நான் பயன்படுத்துகின்றேன். நான் லாகிரியை தவிர உன்னிடம் மட்டுமே அடிக்கடி பேசியிருக்கின்றேன். எனக்கோ மற்றவர்களுக்கோ நீ தொல்லையில்லை. என் பணிக்காக நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உனக்கு உதவி செய்பவர் என் பணியில் உதவி செய்வார். அவர்கள் உனக்காக ஏதும் செய்யவில்லை. நான் விரும்புவதால் உனக்கு உதவி செய்கின்றார்கள் என்றார். நீலகண்டன் சொன்னார், ஆனால் நான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லையற்ற தொல்லை கொடுக்கின்றேனே என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, இல்லை. உன் உடல் நலத்தை கூட கருதாது தினமும் எனக்காக தியாகம் செய்கின்றாய். உன்னை முழுமையாக என் பணியில் அர்ப்பணித்தவன் நீ என்றார். அதற்கு நீலகண்டன், நான் தியாகி என்றால் எனக்கு உயிர்த்தெழுதல் உண்டா என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, இப்போது எழுதத் தொடங்கு. கதையோகம் வேண்டாம். சில பக்கங்கள் எழுதிய பின்னர் நிறுத்திக்கொள்ளென்றார். நீங்கள் பணித்த நேரத்தில் நான் நிறுத்தி விடுகின்றேன். 1:00 மணிக்கு அவர் 5 பக்கங்கள் முடித்திருந்தார். அதற்கு பாபாஜி, இப்போதும் எப்போதும் இப்போது இது போதும், ஓய்வெடு. உன் தியாகம் சிலுவையில் அறைதல் இன்றோ நாளையோ முடிந்து விடும் என்றார் நீலகண்டன். அப்படியானால் உயிர்த்தெழுதல் என்பதே அதன் பொருள். நீங்கள் இன்று நல்லது நாளை என்று குறிப்பிடுவது 28, 29 அல்லது 29, 30 என்று கேட்டார் பாபாஜி. இப்படியும் அப்படியும் சில மணி நேரங்கள் என்பது பாதிக்காது, எனக்காக நீ மிகவும் துன்பப்பட்டிருக்கின்றாய் என்றார். அதற்கு நீலகண்டன், எப்படியோ மீண்டும் உயிர்த்தெழுதல் எனக்கு கிடைத்தால் நான் என் வேலையை இடைவிடாது செய்வேன். சரி, மற்றவர்களை பற்றி நான் இந்த நூலில் எழுத வேண்டும் என்று சரி மற்றவர்களை பற்றி நான் இந்த நூலில் எழுத வேண்டும் என்று ஏன் சொல்கின்றீர்கள்? அதற்கு பாபாஜி சொன்னார், ஒரு காரணம் உண்டு. உன்னிடம் பகைமையை பாராட்டுபவர்கள் பின்னர் நட்பு பாராட்டுவார்கள். உன்னை பற்றி அறியாதவர்கள் நிறையவே தெரிந்து கொள்வார்கள். இனி கேள்விகள் வேண்டாம், நன்றாக தூங்குகின்றார். வழக்கமான நேரத்தில் பாபாஜி வந்தார். டாக்டர் குறிப்பிட்ட மருத்துவமனை ஓய்வு இப்போது நடக்காது, அது உன் வேலையையும் குளுத்தியானத்தையும் பாதிக்கும். சரி, எழுது என்று சொன்னார். பாபாஜி கத்தினார், போதும். தெய்வீக ரகசியத்தின் வெளிப்பாடு நூலின் விற்பனை மேலாளரிடம் விவாதி. அதற்கு நீலகண்டன், என்னால் முடியாத குருதேவா, தபால்காரனுக்கு இந்த வேலை தகாது. அதற்கு பாபாஜி கேட்டார், ஏன்? தபால்காரன் பல வகை தபால்களை கொண்டு செல்வதில்லையா என்று சிரித்தார். அதற்கு நீலகண்டன், தபால்காரன் ரூபாய் 750க்கு மேற்பட்டால் பணிவிடையை எடுத்துச் செல்ல மாட்டான், மணி ஆர்டர்களை எடுத்துச் செல்ல மாட்டான் என்றார் பாபாஜி. அப்போது சரி, பாபாஜி கிளம்பிவிட்டார். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இன்று இந்த 4-5 பக்கங்கள் மிகவும் அற்புதமான பக்கங்கள். இன்றைய சத்சங்கத்தில் என்னால் வாசிக்கப்பட்டிருக்கின்றது. பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து பல பல நுணுக்கமான விடயங்கள் அங்கு, அது சாதாரணமான சம்பாஷணையாக இருந்தாலும் பல நுணுக்கமான விடயங்கள், பல தேவையான சிறு சிறு சொற்கள் எல்லாம் பாபாஜி நீலகண்டனுக்கு கொடுக்கின்றார் மற்றவர்களுக்கு செல்வதற்கு. அவற்றை நீங்கள் திரும்பவும் கேட்டு பாருங்கள். அந்த சொற்களை எடுங்கள், அந்த சொற்களை பற்றி சிந்தியுங்கள். அது என்னவாக இருக்கும் என்பதை நீங்களே உணர்வு நிலையில் கொண்டு வர பாருங்கள். ஆகவே பாபாஜியின் புத்தகத்தில் இருந்து வரும் ஒவ்வொரு சொற்களும் மிகவும் அறிவுமயமானது, அமுதமானது. அதை பாபா நீலகண்டனும் ஜோகி ராமையா அவர்களும் அதை அனுபவித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சாதகர்களாகிய நாங்களும் இதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து, இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள், அவர்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன், சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வளமை போல பாபாஜியின் தெய்வீக குரல் இருந்து நமக்கு அருள்மொழிகள் கிடைக்கப்பெற்றது. அவற்றை மிகவும் சுருக்கமாக மீட்டல் செய்வோமாயின் உடவு மனத்தில் ஆழமாக தெளிவாக பதியும் என்ற நம்பிக்கையில் இன்றைய சத்சங்கத்தில் முக்கியமாக பிரத்யக்காத்மா பாபாஜி விருத்தி நன்று நன்று என்று கூறிய விடயங்களின் ஆழ்ந்த கருத்துக்கள், அது மாத்திரமல்ல தெய்வீக நூல் ரகசியத்தின் வெளிப்பாடு என்ற நூலின் வெளியீட்டு விழாவை பற்றிய கருத்துக்கள், அடுத்ததாக பலவீனத்தை எப்படி வெற்றி கொள்ளலாம் என்று அரிய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி இருந்தோம். அதுவும் மிக சிறப்பாக கருத்தாக இருந்தது. அடுத்து முக்கியமாக ராமதீர்த்த பற்றிய சுருக்கமான வரலாறு விளக்கம், அவர்களும் முக்கிய அதனுடைய சுருக்கமான விளக்கத்தை என்னுடைய சத்சங்கத்திலிருந்து கிடைக்கப்பட்டது. அடுத்ததாக வாழ்க்கையில் உண்மையை உணர்தல் பற்றிய விளக்கம், வாழ்க்கையில் உண்மையை உணர்ந்தால்தான் நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதற்கு இன்றைய சத்சங்கத்தில் வாழ்க்கையில் உண்மையை உணர்வு பற்றிய விளக்கம் மிக மிக சிறப்பாக இருந்தது. மற்றது கங்கையில் குளிக்கும் போது நூலில் இறந்தவர் பற்றிய விளக்கம், அதாவது அந்த சிறப்பான இதுவும். அடுத்ததாக மௌனம் மாற்றுவது பற்றிய கருத்தம், மௌனத்தில் உள்ள சிறப்பும். அடுத்ததாக பகவை நட்பு பற்றிய விளக்கம். இவ்வாறாக இன்றைய சத்சங்கத்தில் பலவிதமான அற்புத கருத்துக்கள் இருந்தது. அதை நாங்கள் எவ்வளவு உள்வாங்கினோமோ அந்த உள்வாங்கியதில் இருந்தாவது நாங்கள் எங்களுடைய பாபாஜி தெரிய குரல் என்ற கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி நடப்போம். நன்றி. ஓம் பிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி இரவன் ஐயா. முடிந்த அளவு அதில் இருக்கும் சில சில நுட்பமான விடயங்களை தொகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள் அந்த சிறிய நேரத்திற்குள். ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் இதை கேட்கட்டும். பாபாஜியின் அற்புதமான விடயங்கள், அவருடைய குரலில் ஒலித்த விடயங்களை கேட்பது மிகவும் அரிது எங்களுக்கு கேட்க கிடைத்திருக்கின்றது இந்த உடலில். அதை கேளுங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். இன்று முரளி சார், நீங்கள் இன்று இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இன்றைய சத்சங்கத்தில் நீங்கள் சொல்லலாம். மியூட்டில் இருக்கின்றீர்கள், மியூட்டில் இருக்கின்றீர்கள் முரளி சார். மியூட்டை எடுத்துவிட்டு பேசுங்கள். குட், நவ் இஸ் குட், கோ ஹெட் முரளி சார். ஓ, கேட்குது, சொல்லுங்க.
இன்றைய சத்சங்கம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பாபாஜி தேவி அவர்களிலிருந்து படித்த விடயங்கள் இருந்தாலும் அது திரும்ப கேட்கும்போது புதியது போல இருக்கின்றது. ரொம்ப சந்தோஷம். அதில் நான் செய்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீலகண்டன் கேட்கும் போதும் பாபாஜி சொல்கிறார், நான் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டாம் என்று. அதுதான் உண்மை. எப்பொழுதும் நாம் கிடைப்பது எதையும் நாம் செய்யறதில்லை, நான் நான் நாம் சொல்லுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். யாராவது ஒரு செயலை செய்திருக்கு, நீ நன்றாக செய்தாய் என்றால் சொன்னாலும் கூட நாம் இது பாபாஜியோட ஆசீர்வாதத்தால் நன்றாக நடந்தது என்று சொல்ல வேண்டும். நான் என்பது நமக்கு ஒரு அகங்காரத்தை கொடுக்க வேண்டும். அது அந்த கூட ஒரு அகங்காரம் வராமல் இருப்பதற்காக நாம் எப்பொழுதும் எந்த செயலையும் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டியது. அதனால்தான் சுவாமி ராம் கூட சொல்வார், அவர்கள் எப்போதும் பேசும்போது நான் என்ற வார்த்தை வராது, நாம் என்று சொல்வார், நாங்கள் என்று சொல்லுவார். நாங்கள் காலையில் சாதகம் செய்வோம், நாங்கள் அப்படி பன்மையில் தான் சொல்லுவார். நானும் இறைவனும், நானும் பாபாஜி என்ற ரீதியில் அதை அவருடைய பேச்சு இருக்கும். இந்த விதத்திலையும் அவர் நான் என்று சொல்லுவார், சொல்வதில்லை, நாங்கள் என்று இருப்போம். அப்பொழுது அவரிடம் இதை கேட்டபொழுது, நாங்கள் என்றால் நீங்கள் பலர் ஒன்றாக சேர்த்து செய்வீர்களா என்று கேட்டபொழுது அவர் கொடுத்த பதில்தான் இந்த நான் என்பதும் நாங்கள் என்பதற்கும் உள்ள வித்தியாசம். நான் மட்டும் இல்ல, என் ஆன்மா என்னுடன் குருநாதர் என்று விளக்கம் கொடுத்தார். ஏனென்றால் நான் என்பது அகங்காரத்தை கொடுக்கும் என்று அவர் விளக்கியதை இந்த சமயத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதை சந்தோஷமாக கருதுகிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜினும். ஓம் சிவாய.
நன்றி, நன்றி முரளி சார். மிகவும் அருமையாக எங்களுடைய குருவின் விடயத்தை இங்கு பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக நிச்சயமாக சுவாமி ராம் அவர்கள் அதை அடிக்கடி சொல்லுவார். அந்த விடயத்தை அவர் சொல்லும் போது கூடுதலாக வகுப்புகளை வைத்து அதை தொடர்த்தி சொல்லுவார். அது மாத்திரமல்ல, என்னுடைய அனுபவமும் அவருடன் ஒரு நாள் காலை வகுப்பில் நானும் அவரும் வந்திருக்கின்றோம். வகுப்புக்கு ஒருவருமே வரவில்லை. அது ஒரு பனி கூடிய நாள். அந்த நேரம் என்னுடைய மனைவி மகன் கூட வருவதில்லை வகுப்புகளுக்கு, ஏர்லி மார்னிங் வகுப்பு எல்லாவற்றிற்கும். ஒரு வகுப்பில் நாங்கள் இருவரும் தான் இருந்தோம். அப்போது வகுப்பு தொடங்க வேண்டும். அப்போது நான் அவரிடம் கேட்டேன், அந்த நேரம் என்னுடைய ஆரம்ப நிலை, அங்கிள் நாங்கள் இப்போது இந்த வகுப்பை தொடங்க வேணுமா, நான் தனியத்தானே இருக்கின்றேன் என்று. இல்லை, நான் சொல்லுவது போல் சொல்லுகின்றேன், நீ செய்வது போல் செய். இங்கு பலரும் செய்கின்றார்கள் இந்த இடத்தில் இந்த ஆசனங்களை சூட்சுமத்தில் என்று அதற்கு அழகான விளக்கம் தந்தார். ஆகவே தான் அதை முரளி சார் அதை நினைவு கூறியிருக்கின்றார். இன்னொரு பக்கத்திலும் அது நான் என்று சொல்லாது, நாங்கள் குருநாதருடன் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஆனால் அதற்கு மேலாக நாங்கள் படிக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். இது எங்கிருந்து வந்தது இந்த விடயங்கள் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து வந்த விடயங்கள். அங்கு பரம்பொருளிடம் கீழ்த்தான் எல்லோரும் இருக்கின்றோம், பாபாஜியும் கூட. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கின்றோம் என்பது உண்மை. ஆகவே இந்த நான் என்பதை விட்டு விலகுவதுதான் சிறந்தது. அதற்கு முதல் எங்களுடைய பாபாஜி சத்குரு உதவி செய்வார். அந்த விடயத்தில் நாங்கள் வளருவதற்கு அந்த விடயத்தை முடித்தவுடன் எங்களை பெரம்பொருளின் பாதத்தில் கொண்டே நிறுத்துவார் என்பதுதான் சைவ சித்தாந்த விளக்கமும் கூட. நன்றி சொல்வோம் உங்களுடைய கருத்திற்கும் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. நன்றி முரளி சார், நீங்கள் மியூட்டில் இருங்கள். கார்த்திகேயன் ஐயா தகவல் தந்திருக்கின்றார், அவர் இந்த இணைப்பில் இல்லை என்று. ஏனென்றால் அருத்ரா தரிசனம் இன்று நடைபெற்றது அங்கு இந்தியாவில். ஆகவே அவர் அதில் பணி தொண்டு செய்தபடியால் அவருக்கு இயலாமையால் இன்று அதிகாலையில் வர இயலாத நிலையில் இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். ஆகவே அவர் அவ்வளவு பணி செய்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்றைய அன்சத் சங்கத்தில் இந்த 10வது நாள் திருவம்பாவை என்று சொல்வோம் எங்களுடைய நாட்டில், மற்றது ஆருத்ரா தரிசனம், இந்த சிதம்பர கோயில் 10 நாள் திருவிழாக்கள் இந்த திருவம்பாவையை வைத்து ஒட்டி நடைபெறும். ஏனென்றால் மாணிக்க வாச இருக்குது அங்கு, முதலிடம் உண்டு. ஆகவே அந்த நன்னாளை நாங்கள் ஒரு மனதில் கொள்வோம். சாக்காத்தி சார் இருந்திருந்தார், அதை பற்றி இன்னும் கூட விரிவாக தந்திருப்பார், சிதம்பரத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது என்று. இருப்பினும் நாங்கள் அதை நினைவு கூறுவோம், நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம் ஓம் சிவாய நம. இனி தொடர்ந்து கார்த்திகேயன் சார் இல்லை என்றாலும் இப்போது எங்களுடைய மார்கழி சாதனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சாதகர்கள் எல்லோரும் இந்த அகஸ்திய ஞான பாடல்களை ஒவ்வொரு நாளும் மனதில் ஜபம் பண்ணுங்கள் அல்லது பாடுங்கள், வாய்விட்டு பாடுங்கள். முடிந்த நாட்களில் அதன் பொருளுடைய படியுங்கள். பல விடயங்கள் அதில் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் படிக்கும் போதும் ஒவ்வொரு விடயம் புலப்படும். அதுதான் இந்த மார்கழி சாதனையில் மிகவும் அருமையான விடயம். சாதனை செய்வது மாத்திரமல்ல, இந்த அகசிய ஞான பாடல்களை கேட்பது மூலம், பாடுவது மூலம், பொருளுடைய படிப்பதன் மூலம் பல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும், கிடைத்து கொண்டிருக்கின்றது, கிடைத்து முடிக்கப்பெறும் இந்த மண்டல சாதனையில். அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்று இன்றைய சத்சங்கத்திலும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். பாபாஜியின் ஆசியுடன் செய்யுங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம.